السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இன்றிலிருந்து யூகேயின் மஜ்லிஸ் அன்சாருல்லா மற்றும் லெஜ்னா இமா இல்லாவின் இஜ்திமா ஆரம்பமாகின்றது. நமது இஜ்திமாக்களின் உண்மையான ஆன்மா அல்லது எதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டுமோ அது இதுவாகும். அதாவது அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். நம்மில் ஒருவர் மற்றவருடன் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தில் முன்னேற வேண்டும். அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் நாம் இவற்றிலிருந்து சில விஷயங்களை கற்று அதனை நமது வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். சில விளையாட்டு போட்டிகளும் நடக்கின்றன. எனவே அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் அல்லாஹ்வின் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்துவதற்கு ஆரோக்கியமான உடலின் தேவை இருக்கின்றது. அது அல்லாமல் அன்சாருல்லாவின் வயது விளையாடுகின்ற வயது அல்ல. அவ்வாறே பொதுவாக 22 அல்லது 23 வயதிற்கு பிறகு பெண்களுக்கு அதிகமாக விளையாட்டுகளில் ஆர்வம் இருப்பதில்லை. எனவே விளையாட்டு போட்டிகளின் நோக்கம் உடல் ஆரோக்கியத்தின் பக்கம் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இருக்கின்றது. போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் கூட உலாவுவதற்காக செல்வது, சிறிய உடற்பயிற்சிகளை செய்வது ஆகியவற்றின் மூலம் தங்களது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க வேண்டும். அசல் விஷயம் எந்நிலையிலும் இந்த இஜ்திமாக்களின் நோக்கம் நாம் நமது மார்க்கம் மற்றும் நமது அறிவின் தகுதிகளை வளர்த்து கொள்வதன் பக்கம் கவனம் செலுத்துவதேயாகும். சதர் மஜ்லிஸ் அன்சாருல்லா அவர்கள் கொத்பாவில் அன்சார்களுக்கு சில விஷயங்களை கூறும்படி என்னிடம் கூறினார்கள். அன்சாருல்லாவின் வயது எத்தகையதொரு வயது என்றால் அதில் மனிதனின் எண்ணம் வலுப்பெற்றிருக்கும், உறுதியாக இருக்கும். மேலும் சுயமே அவர்களுக்கு அவர்களது பொறுப்புகள் குறித்த உணர்வு இருக்க வேண்டும். இந்த பொறுப்புகளின் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். உறுதியான வயதை அவர்கள் அடைந்திருப்பது மற்றும் அவர்களது மஜ்லிஸிற்கு அன்சாருல்லா என்ற பெயர் வைக்கப்பட்டிருப்பது மஜ்லிஸின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும், 40 வயதை கடந்த ஒவ்வொரு அகமதி ஆணுக்கும் அவர்களது பொறுப்புகள் தொடர்பான உணர்வை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாகும். ஒரு நாசிர் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதை பற்றிய சுருக்கம் அன்சாருல்லாவின் உறுதிமொழியிலே கூறப்பட்டிருக்கின்றது. முதல் விஷயம், அன்சாருல்லாவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இஸ்லாத்தை வலுப்படுத்துவதற்கும் அகமதியத்தில் உண்மையான உள்ளத்துடன் நிலைத்திருப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாத்தின் வலிமைக்காக நாம் செய்யும் முயற்சி நமது அறிவு மற்றும் சக்தியால் நடைபெறாது. இஸ்லாம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட மார்க்கமாகும். தனது போதனைகளின் அடிப்படையில் அது மிக சிறந்த முழுமையான மார்க்கமாகும். இதில் எந்த ஒரு மனிதனும் வேறு எந்த ஒரு வலிமையையும் உருவாக்க வேண்டியதில்லை. எனினும் சுயமே மனிதன் இஸ்லாத்துடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியமானதாகும். அதன் மூலமாக இந்த சிறந்த முழுமையான மார்க்கத்தின் உறுதியான அங்கமாக நாம் ஆக முடியும். இந்த விஷயம் இறைவனுடன் உறுதியான தொடர்பு இல்லாமல் ஒருபோதும் உருவாக முடியாது. இதற்காக ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். அன்சாருல்லாவின் தரம் மிகவும் உயர்வானதாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொடர்பு உருவாகாத வரை அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்பட முடியாது. இதற்காக அல்லாஹ் சுயமே நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூதும் சலாமும் ஓதும்படி கட்டளையிடுகின்றான். இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது மிக அவசியமான விஷயமாகும். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்துள்ள பையத்திற்கான உரிமையை நாம் செலுத்த வேண்டும். இந்த உரிமை நிலைநாட்டப்படும் போதுதான் அகமதியத்தில் உண்மையான உள்ளத்துடன் நாம் நிலைத்திருப்போம். இந்த காலத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை பரப்புவதை நிறைவடைய செய்வதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியுள்ளான். இஸ்லாத்தை பரப்புவதிலும் அதை பிரச்சாரம் செய்வதிலும் முழுமையாக ஈடுபட்டவாறு தம்மை தாமே அன்சாருல்லாவாக நிரூபித்து காட்டும் போதுதான் நீங்கள் அகமதியத்தில் உண்மையான உள்ளத்துடன் நிலைத்து நிற்கின்றீர்கள் என்பது நிரூபணமாகும். எனவே இது உங்களது ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. பிறகு தமது உறுதிமொழியில் அன்சார்கள் இவ்வாறும் உறுதிமொழி எடுத்துள்ளனர், அல்லது வேறு சொற்களில் சொல்வதாக இருந்தால், இந்த பொறுப்பை சுமப்பதற்கான மற்றும் அதை நிறைவேற்றுவதற்கான வாக்குறுதியையும் அறிவிப்பையும் நீங்கள் செய்துள்ளீர்கள். அதாவது அஹமதியா கிலாபத்துடன் விசுவாசமிக்க தொடர்புள்ளவர்களாகவும் அதை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்பவர்களாகவும் இருப்போம் என்று நீங்கள் உறுதிமொழி கூறியுள்ளீர்கள். இந்த முயற்சி எப்படி நடக்கும்? அன்சார்கள் கிலாபத்தின் பணிகளையும் அது தருகின்ற நிகழ்ச்சிகளையும் முன்னேற்றமடைய செய்வதற்கு அன்சார்கள் உதவியாளர்களாக ஆகும்போதுதான் இந்த முயற்சி நடக்கும். காலத்தின் கலீஃபா கூறும் விஷயங்களை கேட்பதன் பக்கம் அன்சார்கள் கவனம் செலுத்தும் போதுதான் இந்த முயற்சி நடக்கும். இதற்காக அல்லாஹ் நமக்கு இக்காலத்தில் MTA என்ற அருளையும் வழங்கியுள்ளான். தூரத்தில் அமர்ந்தவாறு இந்த விஷயங்களை நம்மால் கேட்க முடிகின்றது. எனவே இதனுடன் தங்களை இணைத்து வைப்பது அன்சார்களுக்கு அவசியமானதாகும். எங்களது சந்ததிகளை கிலாபத்துடன் தொடர்புள்ளவர்களாக ஆக்குவோம் என்று அன்சார்கள் உறுதிமொழி எடுத்திருக்கின்றனர். ஏனைய தர்பியத் விஷயங்களை தவிர்த்து உங்களது சந்ததிகளையும் கிலாபத்துடன் தொடர்புள்ளவர்களாக ஆக்கிவிடுங்கள். அதன் மூலமாக ஒரு தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறை வரை தொடர்ந்து இந்த விசுவாசமிக்க தொடர்பு நிலைத்திருக்க வேண்டும். அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு தொண்டு செய்கின்ற மற்றும் இஸ்லாத்தை பரப்புகின்ற பணி எப்போதும் நீடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தை பரப்புகின்ற பணி அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்களது அறிவிப்பிற்கு ஏற்ப இறைவனின் இரண்டாவது வல்லமையின் தோற்றத்தின் மூலமாக நிகழ இருக்கின்றது. அது கிலாபத் அமைப்பாகும். எனவே இதற்காக எல்லா விதமான தியாகங்களும் செய்வதாக நீங்கள் செய்துள்ள உறுதிமொழியை கண்முன் நிறுத்துங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இவ்வாறே நான் ஏற்கனவே கூறியது போன்றே லெஜ்னா இமாயில்லாவின் இஸ்திமாவும் நடக்கின்றது. லெஜ்னா இமாயில்லாவிற்கும் ஒரு உறுதிமொழி இருக்கின்றது. அதை அவர்கள் எப்போதும் அவர்களுக்கு முன்னால் வைத்திருக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் மாபெரும் அருளும் பேருபகாரமும் ஆகும். அவனது அருளால் லெஜ்னா இமாயில்லாவில் உள்ள பெரும்பாலார் மார்க்கத்தில் விசுவாசத்துடன் நிலைத்திருக்கின்றனர். மாஷா அல்லாஹ். கொள்கை அடிப்படையில் பெரும்பாலார் வலுவுடன் இருக்கின்றனர். ஆனால் லெஜினாவின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு அகமதி பெண்ணும் தங்களது செயல்களின் தரத்தை அல்லாஹ் மற்றும் அவரது தூதரின் கட்டளை கேட்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்றே லெஜினா இமாவிலாவுக்கும் ஒரு உறுதிமொழி இருக்கின்றது. அவர்களது நிகழ்ச்சிகளிலும் இஸ்திமாக்களிலும் இந்த உறுதிமொழியை திரும்ப திரும்ப அவர்கள் கூறுகின்றனர். அதாவது எங்களது மார்க்கத்திற்காக ஒவ்வொரு தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். மார்க்கம் அவர்களிடம் கேட்கின்ற முதல் தியாகம் இதுவாகும். அதாவது அவர்கள் தமது எல்லா உலக விருப்பங்களையும் பின்னால் தள்ளி விட்டுவிட்டு தங்களது செயலளவிலான நிலைமையை மார்க்கத்தின் போதனைகளுக்கு ஏற்ப வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அகமதி பெண்ணிடம் உண்மையின் உயர்வான தரம் நிலை பெற்றிருக்க வேண்டும். பிறகு பெண்கள் தொடர்பாக கூறப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெண் தனது புனிதத்தன்மையையும் தனது கற்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கூறியுள்ள விஷயங்களில் பர்தாவை பேணுவதை அல்லாஹ் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக ஆக்கியுள்ளான். ஏதாவது ஒரு அகமதி பெண்ணுக்கு இந்த விஷயத்தில் பலகீனம் இருந்தால் அந்த பெண் செயலளவில் தான் கூறிய உறுதிமொழியை நிறைவேற்றாமல் இருக்கின்றார். சமுதாயத்தின் மீதுள்ள அச்சமோ அல்லது தனது உலக விருப்பங்களோ ஒரு அகமதியை மார்க்கத்தின் போதனைகளிலிருந்து தூரமாக விலக்கிக் கொண்டு செல்பவையாக இருக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு அகமதி பெண்ணும் தனது செயலளவிலான நிலைமையை அல்லாஹ் வழங்கியுள்ள போதனைகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்பவராக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உண்மையில் எப்போதும் நிலைத்திருப்போம் என்றும் உறுதிமொழியில் கூறுகின்றனர். இதில் ஒவ்வொருவரும் தங்கள் தரத்தை பார்க்க வேண்டியது அவசியமானதாகும். உண்மையின் உண்மையான ஆன்மாவை பேணியவாறு நாம் அதில் நிலைத்து நிற்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். இவ்வாறு சந்ததிகளுக்கு தர்பியத் வழங்குவதாக உறுதிமொழி எடுக்கின்றோம். இதையும் முழுமையாக நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் மார்க்கத்துடன் தொடர்புள்ளவர்களாக இருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும். தமது குழந்தைகளுக்கு மிகவும் உயர்வான தர்பியத்தை வழங்குபவர் அந்த குழந்தைகளின் தாய் ஆவார். இதற்காக தாய்மார்கள் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற கூடியவர்களாக நமது எல்லா பெண்களும் இருந்தால், இன்னும் சொல்வதென்றால், ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதற்கு ஏற்ப 50% பெண்கள் இவ்வாறு இருந்தால் பிறகு அடுத்த தலைமுறைகளை பாதுகாப்பதற்கு அவர்கள் உத்தரவாதம் வழங்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவர். அந்த குழந்தைகளின் மார்க்கத்தை பாதுகாப்பவர்களாக அவர்கள் இருப்பர். அவர்களுக்கு இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துபவர்களாக அவர்கள் ஆகிவிடுவர். இவ்வாறு தமது குழந்தைகளிடம் தமது சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் தியாகம் செய்வதற்கான உணர்வை உருவாக்குவதும் கூட தாய்மார்களின் பணியாகும். இவையெல்லாம் நீங்கள் செய்யும் உறுதிமொழியில் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த சந்ததிகளின் மூளையில் முழுமையான முறையில் சட்டங்களை பேணுவதற்காக ஆயத்தப்படுத்துவது தாய்மார்களின் பணியாகும். தீமைக்கும் நன்மைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை உணர வைப்பது தாய்மார்களின் பணியாகும். நாட்டின் முன்னேற்றத்திற்காக தமது பங்கை செலுத்துவதும் அதன் பக்கம் கவனம் ஓட்டுவதும் தாய்மார்களின் பணியாகும். கிலாபத்தோடு குழந்தைகளை இணைத்து வைப்பதும் அதற்காக முயற்சி செய்வதும் எவ்வாறு தந்தையர்களின் பணியாக இருக்கின்றதோ அவ்வாறே அது தாய்மார்களின் பணியாகவும் இருக்கின்றது. எனவே இந்த முக்கியமான பொறுப்பை ஒவ்வொரு தாயும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கும் அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இவ்வாறே லெஜினாவுடன் சேர்ந்து நாசிராத்துல் அஹமதியாவின் இஸ்திமாவும் நடைபெறுகின்றது. நாசிராத்தும் உறுதிமொழி எடுக்கின்றனர். அவர்களும் தங்களது உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும். 14 அல்லது 15 வயது விழிப்புணர்வுள்ள ஒரு வயதாக இருக்கின்றது. நல்லதையும் தீயதையும் புரிந்து கொள்கின்ற வயதாக அது இருக்கின்றது. இது நாசிராத்துகளின் வயது இறுதி கட்டமாகும். இந்த வயதில் அவர்களுக்கு பல ஆசைகள் இருக்கும். உலகின் பக்கம் பார்வை இருந்தால் பிறகு உலக விருப்பங்கள் மார்க்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்திவிடும். எனவே ஒவ்வொரு அகமதி சிறுமியும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமானதாகும். தனது உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்க வேண்டியது அவசியமானதாகும். அதன் மூலமாக ஒவ்வொரு அகமதி சிறுமியும் வீணான உலக விருப்பங்களுக்கு பின்னால் செல்வதற்கு பகரமாக உயர்வான நோக்கங்களை பெறுவதற்கு முயற்சி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த உயர்வான நோக்கங்கள் நாசிராத்துகளின் உறுதிமொழியில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது, மார்க்கம், சமுதாயம், நாடு ஆகியவற்றிற்காக தொண்டு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். எப்போதும் உண்மையில் நிலைத்திருப்பது, அகமதியா கிலாபத்திற்காக எல்லா தியாகங்களையும் செய்ய ஆயத்தமாக இருப்பது ஆகிய இந்த விஷயங்கள் உறுதிமொழியில் கூறப்பட்டிருக்கின்றது. நமது சிறுமிகள் இந்த உறுதிமொழியை தங்களது வாழ்வின் ஒரு அங்கமாக ஆக்கிவிட்டால் எங்கு அவர்கள் தங்களது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார்களோ அங்கு வருங்கால சந்ததிகளின் வாழ்க்கையை பாதுகாப்பவர்களாகவும் அவர்கள் ஆகிவிடுவர். அவர்களை கிலாபத்தோடு இணைப்பவர்களாக அவர்கள் ஆகிவிடுவர். அல்லாஹ் இவர்களுக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. நடைபெறுகின்ற இஸ்திமாக்களை எல்லா வகையிலும் அல்லாஹ் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. இஸ்திமா தொடர்பாக சுருக்கமாக இந்த விஷயங்களை கூறிய பிறகு நான் அன்பிற்குரிய ஒருவரின் நன்மைகளை எடுத்து கூற விரும்புகின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன் இவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு விபத்தின் விளைவாக நமது அன்பிற்குரிய ஒரு மாணவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். சில நாட்களுக்கு முன் UKயில் உள்ள ஜாமியா அகமதியாவின் மிகவும் நேசத்திற்குரிய ஒரு மாணவர் இளைஞர் ஜாமியா அகமதியாவில் தமது கல்வியை ஏறக்குறைய நிறைவு செய்திருந்த நிலையில் கொஞ்ச காலம் நோய்வாய்ப்பட்டு இருந்த பிறகு நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். எந்த இளைஞரை பற்றி நான் குறிப்பிடுகின்றேனோ அவரது பெயர் மஸர் ஹசன் ஆகும். நோயின் காரணத்தால் இறுதி வருடத்தின் தேர்வை அவர் எழுதவில்லை. ஆனால் எவ்வாறு இந்த பிரியத்திற்குரிய இளைஞர் தமது வாழ்வை கழித்துள்ளார் என்றால், அதை பார்க்கும்போது அவர் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும் அவர் ஒரு முரப்பியாகவும் முபல்லிகாகவுமே இருந்திருக்கின்றார். அல்லாஹ் இந்த இளைஞருக்குள் எவ்வாறு மார்க்கத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்பதை பற்றிய ஒரு உணர்வை உருவாக்கி இருந்தான் என்றால், தனது ஒழுக்கத்தையும் தனது நிலைமைகளையும் அல்லாஹ் கூறியுள்ள கட்டளைக்கு ஏற்ப வடிவமைத்துக் கொள்பவராக அவர் இருந்தார். அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு உணர்வை அல்லாஹ் அவரிடம் உருவாக்கி இருந்தான். உலகில் வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இங்கிருந்து செல்ல வேண்டியது வரும். ஆனால் எவர்கள் தங்களது வாழ்க்கையை இறைவனின் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றனரோ அவர்கள் நட்பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றனர். அதில் அவர்கள் வெற்றியும் பெறுகின்றனர். இந்த பிரியமான மாணவர் தொடர்பாக ஜாமியா அஹமதியாவின் மாணவர்கள், அவரது நண்பர்கள், அவரது ஆசிரியர்கள் ஆகியோர் எனக்கு கடிதம் எழுதுகின்றனர். வஃபாத்தான ஒரு நபரின் நன்மையை எடுத்து கூறுவது ஒரு சடங்கு அல்ல. மாறாக சுயமாக எனக்கு தெரியும், அந்த மாணவர் களப்பற்ற மன தூய்மையிலும் விசுவாசத்திலும் தனது செயலிலும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். அல்லாஹ் அவரது தகுதிகளை உயர்த்தி கொண்டே இருப்பானாக. மர்ஹூம் பெற்றோர்களுக்கு ஒரே மகனாவார். அவருக்கு இரண்டு சகோதரிகள் உள்ளனர். பெற்றோர்களும் குறிப்பாக அவரது தாயார் அவர்களும் பொறுமையை கடைபிடிப்பதில் அல்லாவின் திருப்தி அடைவதிலும் சிறந்த முன்மாதிரியை காட்டியுள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நட்கூலி வழங்குவானாக, அவர்களை பொறுமையில் முன்னேறும்படி செய்வானாக. இவர்கள் அனைவருக்கும் தன் தரப்பிலிருந்து நிம்மதி மற்றும் பொறுமைக்கான வழிவகைகளை ஏற்படுத்துவானாக. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை இஸ்லாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், துன்பத்தினால் ஏற்பட்ட காயத்திற்கு அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பதை போன்ற நிம்மதியையும் சுகத்தையும் தரக்கூடிய எந்த ஒரு மருந்தும் இல்லை. எனவே அல்லாவின் மீது எப்போதும் நம்பிக்கை வைக்க வேண்டும். மர்ஹூம் கூட பொறுமை மற்றும் தைரியமாக இருப்பதை பற்றி போதனை செய்தவாறு இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். இதனால் துக்கமும் துயரமும் ஏற்படுகின்றது. இது ஒரு இயல்பான விஷயமாகும். பெற்றோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோரையும் விட அதிகமாக துக்கம் இருக்கும். ஆனால் இந்த துக்கத்தையும் துயரத்தையும் துவாக்களாக மாற்றி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அதனை மர்ஹூமின் தகுதிகளை உயர்த்துவதற்கும் நமக்கு பொறுமையும் நிம்மதியும் கிடைப்பதற்கும் உள்ள ஒரு வழியாக ஆக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் இவருக்கு நெருக்கமானவர்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. அவரை பற்றிய சில விஷயங்களை கூறுகின்றேன். இந்த இளைஞருக்கு கேன்சர் இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் அதற்கான சிகிச்சை செய்யப்பட்ட பிறகு அவர் குணமடைந்தார். ஆனால் அதற்கு பிறகு நெஞ்சத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது. அது பற்றி மருத்துவர்களுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் அவரது வஃபாத் நிகழ்ந்தது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். மர்ஹூமின் கொள்ளு தாத்தாவான ஹஜ்ரத் மிஸ்ரி நிசாமுத்தீன் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார்கள். இவரது பாட்டனாரான சௌத்ரி முனவர் அலி கான் சாஹிப் அவர்கள் மற்றும் தாத்தாவான ஹாஜி மன்சூர் அகமது சாஹிப் அவர்கள் ஆகிய இருவரும் காதியானின் தர்வேஷ்களாவர். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர் ஜாமியா அகமதியாவின் மாணவராக இருந்தார். இவர் வசியத்தும் செய்திருந்தார். இவரது தாயார் இவ்வாறு கூறுகின்றார். சுருக்கமாக விஷயங்களை எடுத்து கூறுவேன். மிக விளக்கமாக இத்தகைய சில உணர்வு பூர்வமான விஷயங்களை எடுத்து கூறுவது கடினமாகும். எனவே சுருக்கமாக அவற்றை எடுத்து கூறுவேன். இவரது தாயார் கூறுகின்றார்கள், எனக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவராகவும் எனது ரகசியங்களை அறிந்தவராகவும் ஒரு ஆசிரியரை போன்று எனக்கு தர்பியத் வழங்குபவராகவும் அவர் இருந்தார். தாய் மகன் என்ற உறவுடன் எங்களுக்கிடையில் ஒரு தனிப்பட்ட புரிதல் இருந்து வந்தது. அவர் என்னையும் நான் அவரையும் நன்றாக புரிந்திருந்தோம். எனது தாய்க்கு எந்த விஷயங்களில் மகிழ்ச்சி ஏற்படும், எதில் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும் என்பதை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். அவரது தாயார் அவர்கள் கூறுகின்றார்கள், பெரும்பாலும் என்னிடம் கிலாபத் ஜமாத் அமைப்பு பற்றிய விஷயங்களையும் காலத்தின் கலீஃபா அவர்களை பற்றியும் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழர்கள், அன்னாரது உண்மை பேரன்பரான ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரை பற்றிய விஷயங்களையும் அவர் பேசி வந்தார். இந்த தலைப்புகளே அவருக்கு பிரியமானவையாக இருந்தன. உலக விஷயங்கள் பற்றி பேச்சுக்கள் இடையில் வந்துவிட்டால் இவற்றை விட்டுவிடுங்கள், இவற்றுடன் நமக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது என்று கூறுவார். இந்த வருடம் மாநாட்டிற்கு வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். வீட்டில் உள்ள மற்றவர்களை நீங்கள் மாநாட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். எம்டிஏவில் மாநாட்டை கேட்பதே பொருத்தமானது என்று அவர் கருதினார். நான் தனியாக இங்கு கிளாஸ்கோவில் இருந்தவாறு மாநாட்டை கேட்பேன், சமாளித்துக் கொள்வேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். இவ்வாறு வீட்டில் உள்ளவர்களை அவர் மாநாட்டிற்கு அனுப்பி வைத்தார். நோயாளியாக இருந்தும் கூட நீங்கள் மாநாட்டிற்கு செல்லுங்கள் என்று வீட்டில் உள்ளவர்களை அனுப்பி வைத்தார். தனது எல்லா பணிகளையும் தானே செய்யும் பழக்கமுடையவராக அவர் இருந்தார். இவரது தாயார் கூறுகின்றார்கள், நோய் இருந்த சமயத்தில் இவரிடம் மேலும் நிதானமும் மென்மையும் வந்துவிட்டது. அவரது இயல்பில் கடுகடுப்பையும் கோபத்தையும் ஒருபோதும் பார்க்க முடியவில்லை. முதலாவது நான் ஏற்கனவே கூறியது போன்றே இரத்தத்தில் கேன்சர் இருந்தது, அதிலிருந்து குணமடைந்த பிறகு பலகீனம் இருந்து வந்தது. ஆனால் ஸ்காட்லாண்டின் அமீர் சாஹிப் அவர்களிடம் என்னை ஜமாத் பணிகளை செய்ய வையுங்கள் என்று கூறினார். பிறகு அவர் நியூஸ் லெட்டர்ஸ் எழுத ஆரம்பித்தார். பணி செய்கின்ற மற்றவர்களுடனும் அவருக்கு தொடர்பு இருந்து வந்தது. எவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு கூறி வந்தார். ஸ்காட்லாண்டின் லெஜினா மற்றும் நாசிராத்துகளுக்கான இஸ்திமா நடைபெற்ற போது அவர்களுக்காக இவர் சான்றிதழ்களை டிசைன் செய்தார். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய நூல்களை தொடர்ந்து படித்து வந்தார். இவரது தாயார் கூறுகின்றார்கள், செப்டம்பர் 12 தேதி இரண்டாவது முறை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட போது என்னை அழைத்து எனக்கு அருகில் வந்து அமருங்கள் என்று கூறினார். பிறகு அல்லாவின் அருள்களை உங்கள் விரல்களால் எண்ணுங்கள் என்று கூறினார். பிறகு அல்லாவின் அருள்களை எண்ண ஆரம்பித்தார். பிறகு மேலும் அவனது அருள்களை எண்ணுங்கள் என்று கூறினார். அவரது தாயார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் என் மீது எந்த அளவு அருள் செய்துள்ளான் என்றால் அதை என்னால் எண்ண முடியாது என்று நான் கூறினேன். அதற்கு மசர், உங்களுக்கு நான் இதைத்தான் கூற விரும்பினேன், அல்லாவின் அருள்களை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள், எல்லா நிலைமையிலும் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருங்கள் என்று கூறினார். அவரது தாயார் கூறுகின்றார், மசர் என்ன சொல்கின்றார் என்று அப்போது எனக்கு புரியவில்லை, ஆனால் என் நிலையிலும் மனதளவில் அவர் என்னை ஆயத்தப்படுத்தி வந்தார். அவரது தாயார் கூறுகின்றார்கள், தப்சீர் தரப்பிலிருந்தும் விருந்தினர்கள் வந்த சமயத்தில் இறுதியாக வந்த அந்த குழுவின் இன்சார்ஜாக ராஜா புர்ஹான் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள். அவர் மசஹரை சந்தித்து அவரது ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போது நான், முரப்பி சாஹிப், மசஹரிற்கு ஜமாத் பணிகளை செய்வதில் பேராரம் இருக்கின்றது, எல்லா சமயங்களிலும் வருங்காலத்தில் நான் இவ்வாறு செய்வேன், இதை செய்வேன் என்று திட்டம் திட்டிக் கொண்டே இருக்கின்றார். முரப்பி ஆகிவிட்டால் இதை செய்வேன் என்று கூறுகின்றார் என்று நான் கூறினேன். 2015 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இவருக்கு கேன்சர் இருப்பது டயகனைஸ் செய்யப்பட்டு அது பற்றி தெரிய வந்த போது தனது சகோதரியிடம், தாயாருக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இதை பற்றி எடுத்துக் கூற வேண்டும், அவர்கள் அழுவதை என்னால் பார்க்க முடியாது என்று அவர் கூறினார். மருத்துவமனையில் தொழுகைகளை நிறைவேற்றுவது, திருக்குரான் ஓதுவது, எம்டிஏவில் கொத்பாக்களை கேட்பது ஆகியவை கண்டிப்பாக அவரிடமிருந்து வந்தது. ஆன்லைன் நிகழ்ச்சிகளில் நசம்கள் கேட்பது, புகைப்படங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பது ஆகியவை இருந்தது. அவரது கிளாஸில் உள்ள நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் அவர் பேசி வந்தார். டாக்டர்களிடமும் நர்சுகளிடமும் ஜமாத்தை பற்றி தப்லீக் செய்யும் விஷயங்கள் பற்றி பேசினார். பெரும்பாலான நேரங்களில் எப்போதும் மருத்துவமனையில் அமர்ந்திருந்தவாறே தனக்குரிய சிகிச்சையை செய்ய வைத்தார். டாக்டர்களுக்கு பீஸ் கான்பரன்ஸ் மற்றும் மாநாடுகள், ஜமாத்தின் பல்வேறு தொண்டுகள் ஆகியவற்றை சான்று காட்டி எப்போதும் தப்லீக் செய்து கொண்டிருந்தார். இங்கு மாநாட்டிற்கு பிறகு முரப்பிகளின் மீட்டிங் நடந்த போது ஜாமியாவில் தேர்ச்சி பெற்றவர்கள் அதில் பங்கு பெற்றனர். அவர்களுக்கு இவர் தனது தூது செய்தி ஒன்றை எழுதி அனுப்பினார். அதில் மீட்டிங்கில் பேசப்பட்ட முக்கியமான விஷயங்களை தனக்கு எழுதி அனுப்பும்படி கூறினார். அதை நான் எனது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்வேன் என்று கூறினார். ஏனென்றால் அவரால் மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. கிலாபத்தின் மீது அளவு கடந்த அன்பு அவருக்கு இருந்தது. அன்பிற்குரிய மாணவர் ரிசா அவர்களது மரணம் பற்றி அவருக்கு தெரிய வந்ததும் நான் இவ்வாறு முதல் முறையாக அவர் அழுவதை பார்த்தேன். நான் முதலில் பதற்றமடைந்தேன். திடீரென்று இந்த மரணம் ஏற்பட்டதால் பெற்றோர்களுக்கும் காலத்தின் கலீஃபாவிற்கும் பெரும் துக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற கவலையே அவருக்கு இருந்தது என்று அவரது தாயார் கூறுகின்றார்கள். தாயார் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் நமது இறைவனின் விருப்பத்தில் திருப்தி அடைகின்றோம். அவர் அல்லாஹ்விற்குரியவராக ஆகிவிட்டார். துவா செய்வதே நமது பணியாகும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் இறைவனின் பணியாகும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், மசர் எங்களை விட்டு பிரிந்து செல்லும் போது கூட எங்களிடம் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார். 2016 செப்டம்பர் மாதம் 13 பெருநாள் அன்று மசருக்கு கடுமையாக இருமல் வந்தது. அவர் என்னிடம் பிளாக் டீ தயார் செய்யும்படி கூறினார். படுக்கையில் சென்று படுத்தார். நான் பார்த்தபோது அவருக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. அப்போது நான் ஆம்புலன்ஸை வரவழைத்தேன். அவர் அதில் ஏறி செல்லும் போது மீண்டும் என்னிடம், இன்று பெருநாளாகும், நீங்கள் பெருநாள் தொழுகையை தொழ செல்லுங்கள். மருத்துவமனைக்கு என்னுடன் வரவேண்டிய தேவையில்லை. சிறிது நேரம் கழிந்த பிறகு போன் மூலமாக நான் உங்களை அழைப்பேன். நான் மருத்துவமனைக்கு சென்று போன் மூலமாக பெருநாள் குத்பாவை கேட்பேன் என்று கூறினார். தனக்கு நோய் இருந்த சமயத்தில் கூட அவர் இந்த விஷயங்களை நினைவில் வைத்திருந்தார். மஸ்ஹரின் குரல் மிகவும் நன்றாக இருந்தது. பஜர் தொழுகையில் எழுவதற்காக அல்லது தஹஜத்திற்காக எழுவதற்காக அவரது சகோதரி அலாரம் வைத்திருந்தார். போனில் அவரது குரலை அவரது சகோதரி ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தார். அவர் மரணத்திற்கு முன்பு இறுதி மூச்சை விட்டு கொண்டிருந்த சமயத்தில் போனில் திடீரென்று அவரது குரலில் பதிவு செய்யப்பட்டிருந்த பாங்கின் ஒலி கேட்க ஆரம்பித்தது. அது அவருடன் இருந்த இவர்களை மேலும் உணர்ச்சி வசப்பட வைத்துவிட்டது. ஆனால் என்னிலையிலும் இதுவே அல்லாஹ்வின் விருப்பமாக இருந்தது. எண்ணற்ற சம்பவங்களை இவர்கள் எழுதியிருக்கின்றனர். இவரது சகோதரி ரூபா கூறுகின்றார், இவருக்கு தனக்கு கேன்சர் இருப்பது பற்றி தெரிய வந்த போது நான் எல்லா விஷயங்களையும் சகித்துக் கொள்வேன், ஆனால் எனது தாயார் அழுவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் இதை பற்றி அவரிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்று என்னிடம் கூறினார். எலும்பு மஜ்ஜை சிகிச்சை செய்யப்பட்டது. அவரது சகோதரியின் எலும்பு மஜ்ஜை அவருக்கு பொருத்தப்பட்டது. அது அவருக்கு மேட்ச் ஆகிவிட்டது. முதலில் அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறினர். ஆனால் அது அவருக்கு மேட்ச் ஆகிவிட்டது. இதனால் அல்லாஹ் அவருக்கு குணமளித்தான். ஆனால் எந்நிலையிலும் இறுதியில் இறை நீதி இவ்வாறு இருந்திருக்கின்றது. கீமியோதெராபி நடந்து கொண்டிருந்த சமயத்திலும் டாக்டர்களுக்கு இவர் தப்லீக் செய்து வந்தார். அல்லாஹ்வின் மீது அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான் என்றே எப்போதும் கூறி வந்தார். அல்லாஹ் அவரை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டாலும் மறு உலகில் அவரது ஆசைகள் நிறைவேறி கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். டாக்டர் ஹபீஸ் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அவருக்கு கேன்சர் இருப்பதை டயக்னைஸ் செய்த பிறகு மஸ்ஹரை சந்திப்பதற்காக நான் கிளாஸ்கோ சென்றேன். அப்போது இறைவன் மீது மிகவும் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு மனிதராக அவரை நான் கண்டேன். இவரது தாயார் கூறுகின்றார்கள், அங்கும் கூட இவர் இறைவனது அருள்களை எப்போதும் நினைவு கூர்ந்து கொண்டிருங்கள் என்றே கூறி வந்தார். கிளாஸ்கோவை சார்ந்த மதிப்பிற்குரிய பேநசீர் ராஃபியா சாஹிபா அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு ஸ்ரீலங்காவுடன் தொடர்பு இருக்கின்றது. மஸ்ஹரின் தாயாரும் அவரது சகோதரிகளும் எனது ஆத்ம நண்பர்களாவர். மஸ்ஹருக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்த போது இந்த குடும்பத்துடன் எனக்கு மேலும் அறிமுகம் ஏற்பட்டது. அவரை உடல்நலம் விசாரிக்க நாங்கள் மருத்துவமனைக்கு சென்ற போது மிகவும் ஆறுதலாகவும் சகிப்புத்தன்மையுடனும் அவர் தனது நோய் பற்றி என்னிடம் கூறினார். அந்த நோயிலிருந்து அவர் குணமடைந்ததும் சிறிது காலம் வரை அவர் நன்றாக இருந்த சமயத்தில் கிளாஸ்கோவில் வைத்து 5 கிலோமீட்டர் வரை செல்லும் ஒரு சேரிட்டி வாக் நடைபெற்றது. அதிலும் அவர் கலந்து கொண்டார். மிக எளிதாக என்னால் இதை செய்ய முடிந்தது என்று அவர் கூறினார். ஆனால் நீண்ட நோயை அவர் கடந்து வந்திருந்தார். சீமியோ திரோபி போன்றவை அதன் ப்ராசஸ் சுயமே அவருக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாக இருந்தது. அவ்வாறிருந்தும் அவர் சேரிட்டி வாக்கில் கலந்து கொண்டார். ஹாஃபிஸ் ஃபதிலே ரபி சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குரானை கற்றுக்கொள்வதில் அவருக்கு அளவு கடந்த ஆர்வம் இருந்தது. மிகவும் இனிமையான உருக்கமான குரலில் அவர் திருக்குரானை ஓதி வந்தார். ஜாமியாவில் சேர்வதற்கு முன்னரும் கூட நேஷனல் தாலிமுல் குரான் கிளாஸில் தனது குடும்பத்தினருடன் அதில் கலந்து கொள்வதற்காக அவர் கிளாஸ்கோவில் இருந்து லண்டன் வந்து வந்தார். அவர்கள் கூறுகின்றார்கள், இவருக்கு இமிக்ரேஷன் தொடர்பான சில பிரச்சனைகள் இருந்தன, கேஸ் பாஸ் ஆகாமல் இருந்து வந்தது. அதன் காரணமாக ஜாமியாவில் படித்துக் கொண்ட சமயத்தில் அவருக்கு கிளாஸ்கோவில் இருந்து லண்டன் வர வேண்டியது இருந்தது. பிறகு ஒவ்வொரு முறையும் 2 வாரங்கள் கழிந்த பிறகு மீண்டும் கிளாஸ்கோ செல்ல வேண்டியது இருந்தது. நான் அவரிடம் இதனால் உங்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்று கூறினேன். அதற்கு அவர், ஒரு மகத்தான நோக்கத்திற்காக நாம் நமது சிறு சிறு கஷ்டங்களை சகித்துக் கொள்ளும் போது அவை கஷ்டங்களாக இருப்பதில்லை என்று கூறினார். இவரது ஆசிரியரான வசீம் ஃபசில் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மசர் ஹசன் மிகவும் தைரியமுள்ள, நிதானமாக நடந்து கொள்கின்ற, மரியாதையுடன் நடந்து கொள்கின்ற, நிலையான இயல்பை கொண்ட மாணவராக இருந்தார். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை மிகுந்த பொறுப்புணர்வுடனும் அன்புடனும் விசுவாசத்துடனும் உழைப்புடனும் தூய உள்ளத்துடனும் நிறைவேற்றுகின்ற சில மாணவர்களில் ஒருவராக அவர் இருந்தார். நிர்வாக விஷயங்களில் மிகவும் சிறந்த முறையில் செயல்படக்கூடியவராக இருந்தார். ஹாஸ்டல் நிர்வாகத்தில் பல வருடங்களாக செயலராக பணிபுரியும் நல்வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான பணி இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒருவர், என்ன இவரால் இந்த பணியை செய்ய முடியுமா என்று கேட்டார். அப்போது ஒரு ஆசிரியர் இந்த மாணவரை பற்றி தனது கருத்தை தெரிவித்தவாறு, பணியை ஒப்படைத்த பிறகு நாம் மசூரிடமிருந்து நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டியது வருகிறது, ஏனென்றால் அவர் நம்மை விட அதிகமாக கவலையுடனும் நிதானமாகவும் நிரந்தர மனப்பான்புடன் அந்த பணியை செய்ய ஆரம்பித்து விடுவார் என்று கூறினார். இவரிடம் இருக்கின்ற நிர்வாக திறமைகள் மற்றும் தன்னலமற்ற தொண்டை இந்த விஷயத்தில் மூலமாகவும் நாம் கணித்து விடலாம். சில வருடங்களுக்கு முன் ஜாமியா அஹமதியாவில் வருடாந்திர விளையாட்டு போட்டிகள் நடந்த சமயத்தில் இவருக்கு விருந்தோம்பல் துறையில் டியூட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. விளையாட்டுகள் நடைபெறும் இறுதி நாளின் போது அதிகமாக விருந்தினர்கள் வருவர். மதிய வேளை மதிய உணவிற்கான ஏற்பாடும் செய்யப்பட வேண்டும். அப்போது இரவில் முழு நேரமும் விழித்திருந்து எல்லா விதமான ஏற்பாடுகளை செய்வதிலும் முழுமையாக பங்கு பெற்றார். ஒரு நொடி பொழுது கூட அவர் ஓய்வெடுக்கவில்லை. அடுத்த நாளும் அதே முகமலர்ச்சியுடன் தொண்டு செய்வதில் ஈடுபட்டு வந்தார். நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்த பிறகு இவர் தனது துறையின் நிகழ்வுகள் பற்றிய விரிவான எல்லா விவரங்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை தயார் செய்தார். அது இப்போதும் நிர்வாகத்திடம் இருந்து வருகிறது. இந்த அறிக்கையின் மூலமாக இந்த துறையுடன் தொடர்புடைய பணிகளுக்கு பேருதவி கிடைத்து வருகின்றது. ஹாஃபிஸ் மசூத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், சில நாட்களுக்கு முன்பு இவருடன் தொலைபேசியில் பேசிய போது நான் விரைவாக ஆரோக்கியம் பெற்று முபல்லிக்காக மார்க்கத்திற்கு தொண்டாற்ற விரும்புகின்றேன். இப்போது எனக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருப்பதால் நான் எனது உள்ளூர் ஜமாத்திலேயே பணி செய்ய ஆரம்பித்து விட்டேன் என்று அவர் கூறினார். இவ்வாறு இன்னொரு சந்தர்ப்பத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற 5 கிலோமீட்டர் வரை செல்கின்ற சேரிட்டி வாக்கில் நான் பங்கு பெற்றுள்ளேன் என்றும் என்னிடம் கூறினார். இதை பற்றி நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். அங்குள்ள ஜமாத்தின் முரப்பியாக இருந்த மஸ்ஹர் மலிக் அக்ரம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், மஸ்ஹர் ஹசன் சாஹிப் அவர்களின் குடும்பம் துபாயிலிருந்து கிளாஸ்கோவிற்கு வந்த சமயத்தில் நான் ஸ்காட்லாண்டில் முரப்பியாக தொண்டாற்றி வந்தேன். இந்த குடும்பம் கிளாஸ்கோவிற்கு வந்த அதே நாளில் பள்ளிவாசலில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் பங்கு பெற்றனர். அப்போது மஸ்ஹர் ஹசன் சாஹிப் அவர்கள் சலாம் கூறி நிகழ்ச்சி நிறைவடைந்து துவா செய்த பிறகு நேரடியாக சமையலறைக்கு சென்று விட்டார். அங்குள்ள குழுவுடன் சேர்ந்து மிகவும் உழைத்தவாறு எல்லா பணிகளையும் செய்தார். அவர் வந்த முதல் நாளிலிருந்து அவர் ஜாமியா அஹமதியாவிற்கு சென்ற அந்த நாள் வரை எப்போதும் பள்ளிவாசலுக்கும் ஜமாத்திற்கும் முழுமையாக தொண்டு செய்து வந்தார். மிகவும் குறைவாக பேசக்கூடியவராகவும் தூய்மையான இயல்பை உடையவராகவும் அகத்தூய்மையும் புற தூய்மையும் உடையவராகவும் அவர் இருந்தார். ஒருபோதும் அவர் அரட்டை அடிப்பவர்களுடன் சேர்ந்து அமர்ந்ததில்லை. ஒருபோதும் நேரத்தை வீணாக்கியதில்லை. அவருக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்துகின்ற வழிமுறை தெரிந்திருந்தது. நான் ஜமாத்தின் முரம்பியாக இருந்ததன் காரணமாக அவர் எனக்கு மிகவும் அருகில் இருந்து வந்தார். இவரை நான் மிக அருகிலிருந்து பார்த்துள்ளேன். மிகவும் உயர்வான நல்லொழுக்கத்தின் எஜமானராக அவர் இருந்தார். மிகவும் மெல்லிய தொனியில் மெதுவாக பேசக்கூடியவராக இருந்தார். ஒவ்வொருவரையும் மதித்து மரியாதையுடன் அவர்களுடன் நடந்து கொள்கின்ற இளைஞராக அவர் இருந்தார். இவரது வக்ஃபு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர் ஜாமியாவில் சேர்ந்து மார்க்க கல்வியை பெற்று முபல்லிக்காக ஆக வேண்டும், மேலும் மார்க்கத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்பது இவரது உள்ளத்திலுள்ள ஆசையாகவும் துடிப்பாகவும் இருந்தது. எந்த நாளில் அவருக்கு ஜாமியாவில் அட்மிஷன் கிடைத்ததோ அன்று உலகில் உள்ள அருட்கொடைகள் எல்லாம் கிடைத்து விட்டது போன்று அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கிலாபத்தின் மீது இவருக்கு ஆழமான அன்பு இருந்தது. கிளாஸ்கோவின் காயிதான அர்ஷத் மஹமூத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இவர் முதலில் சார்ஜாவில் இருந்து வந்தார். அவர் கூறுகின்றார், நான் சார்ஜாவில் மஜ்லிஸ் குதாமுல் அஹமதியாவின் காயிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மசர் அஹசனும் அங்கிருந்தார். சார்ஜாவில் தங்கியிருந்த போது ஜமாத் நிகழ்ச்சிகள் நடைபெறும் போதும் இஸ்திமா போன்ற சந்தர்ப்பங்களிலும் நடைபெறும் அறிவு சார்ந்த மற்றும் விளையாட்டு போட்டிகளில் மஸ்ஹர் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார். நகரத்தை விட்டு வெகு தொலைவில் வைத்து நாங்கள் இஸ்திமாவை நடத்தியதால் வெகு நேரம் முன்னதாகவே அங்கு சென்று வக்காரை அமலும் மற்ற ஆயத்தங்களையும் செய்ய வேண்டியது இருந்தது. மருகவும் சிறியவதை உடையவராக இருந்தும் கூட இந்த பணிகளை செய்வதில் முன்னே இருந்து செயல்பட்டு வந்தார். எப்போதும் இவரிடம் அதிகமாக தைரியம் இருந்து வந்தது. காய்சாய் கூறுகின்றார்கள், ஒருமுறை இஸ்திமாவில் உடனடி பேச்சு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி கடினமாக இருந்தது. தரப்பட்ட தலைப்பும் கடினமானதாக இருந்தது. அதற்காக தயாராகாமலும் அவர் இருந்தார். மசர் அவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டார். இவரது சொற்பொழிவை கேட்டு குத்தாம்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். அப்போது கூட மசர் ஹசன் தான் எப்படி சொற்பொழிவாற்றியிருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் அதனை முழுமையாக நிறைவு செய்தார். பிறகு எனக்கு ஏற்படுகின்ற தயக்கத்தால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை, தயக்கம் காட்டுவதை இப்படித்தான் அகற்ற முடியும் என்று அவர் கூறினார். குத்தாம்களுக்காக நடைபெறும் போட்டிகளில் மிகுந்த ஈடுபாட்டுடன் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்கள் சிரிக்கின்றனர் அல்லது சிரிக்காமல் இருக்கின்றனர் என்பதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. தயக்கத்தை அகற்றுவதற்குரிய ஒரு வழி எனக்கு தெரிந்தது, நான் பேசிக்கொண்டே இருப்பதுதான் அந்த வழிமுறையாகும் என்று அவர் கருதினார். காம்பியாவை சார்ந்த நமது ஜமாத்தின் முரப்பி ஒருவர் இருக்கின்றார். கடந்த வருடம்தான் அவர் ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்றிருந்தார். அப்துல் ரஹ்மான் ஹான் என்ற இவர் கூறுகின்றார், ஜாமியாவில் நான் இவருடன் அதிகமாக நேரத்தை கழித்திருக்கின்றேன். ஜாமியாவிலிருந்து வெளியேறிய பிறகு நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பில் இருந்து வந்தோம். நோய்வாய்ப்பட்ட பிறகு அவர் எனக்கு அனுப்பிய தூது செய்தியை நான் கூறுகின்றேன். அது இதுவாகும், நான் இந்த நோயை கடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உண்மையில் அல்லாஹ் என் மீது பல அருள்களை பொழிந்துள்ளான் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இதன் அடிப்படையில் நான் அல்லாஹ்விற்கு மீண்டும் நன்றி செலுத்த வேண்டும். எனவே இந்த வேதனையை கடந்து செல்வதை நான் கடினமானதாக கருதவில்லை. பிறகு தனது தூது செய்தியில் அவர் கூறுகின்றார், நான் எனது நோயை பார்க்கவில்லை, எனக்கு முன்னால் தென்படுகின்ற எனது குறிக்கோளை பார்க்கின்றேன். அந்த குறிக்கோள் ஜமாத்திற்கு எந்த வகையில் நான் சிறந்த முறையில் தொண்டு செய்ய முடியும் என்பதேயாகும். இவரது கிளாஸ் ஃபெலோவாக இருந்த ஒருவர் முரபியாக ஆகியிருக்கின்றார், ஷேக் ஜஃபர் சாஹிப். அவர் கூறுகின்றார், அவர் எப்போதும் புன்சிரிப்புடன் காணப்படுவார். மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பார். மசர் அசன் எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்வார். ஒவ்வொருவரையும் தனது நண்பராகவே அவர் கருதி வந்தார். அவ்வாறே அவர்களுடன் நடந்து கொண்டார். எவருக்கும் அவரை விட்டு தூரத்தில் இருக்கின்ற அல்லது ஒரு வகையில் தன்னை அந்நியராக கருதும் அளவில் எந்த உணர்வும் எவருக்கும் ஏற்படாமல் அவர் பார்த்துக் கொள்வார். ஒருபோதும் எவருடனும் சண்டை போட்டதில்லை. அவரது உள்ளம் மிகவும் பரந்ததாகும். எல்லா சந்தர்ப்பத்திலும் தப்லீக் செய்து வந்தார். தப்லீகின் எந்த சந்தர்ப்பத்தையும் அவர் கை நழுவி போக விட்டதில்லை. மருத்துவமனையில் அவர் இருந்த சமயத்தில் கூட அனைவருக்கும் தப்லீக் செய்கின்ற முஸ்லீம் என்று அவர் புகழ்பெற்று விளங்கினார். இதன் காரணமாக அவர் எவருக்கும் எந்த வகையிலும் துன்பம் கொடுத்ததில்லை. யாரை பற்றிய தீய விஷயங்களையும் அவர் கூறியதே இல்லை. பிறருக்கு எந்த அளவு உதவ முடியுமோ அதைவிட அதிகமாகவே அவர் உதவி செய்து வந்தார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கருத்தில் கொள்வார். எல்லாருடனும் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொண்டார். இவரது கிளாஸ் ஃபெலோவான ஜாயிர் மஹமூத் சாஹிப் முரப்பி அவர்கள் கூறுகின்றார்கள், இத்தகைய சிறந்த மனிதருடன் 7 வருடங்களை கழிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. எண்ணற்ற சிறப்புகளை உடையவராக அவர் இருந்தார். மற்றவர்களிடம் மிகவும் குறைவாகவே அந்த பண்புகள் இருந்தன. மிக உயர்வான விருந்தோம்பல் செய்பவராக அவர் இருந்தார். பணிவையும் தாழ்மை குணத்தையும் கடைபிடிப்பதில் உயர்ந்த முன்மாதிரியை வெளிப்படுத்துபவராகவும் நல்லெண்ணம் கொண்டவராகவும் நல்ல பணிகளை செய்வதில் எப்போதும் நல்ல எண்ணமுடையவராகவும் அவர் இருந்தார். ஜாமியாவின் ஆரம்ப வருடங்களில் இவர் பிரிஃபேட் ஆக இருந்தார். சரியான நேரத்தில் தூங்கும்படி மாணவர்களுக்கு போதனை செய்து வந்தார். குறித்த நேரத்தில் லைட்டை அணைத்துவிட்டு அனைவரையும் தூங்கும்படி கூறுவது பிரிஃபெட்டின் பணியாக இருந்தது. தொழுகை நேரங்களில் மாணவர்களை எழுப்புவது, அறையின் தூய்மையின் பக்கம் கவனம் செலுத்துவது, எவராவது சண்டையிட்டால் அதை தடுத்து நிறுத்துவது ஆகியவை இவரது பணியாக இருந்தது. சண்டைகளை தடுத்து நிறுத்தும் போது மாணவர்கள் அவருக்கு தொல்லையும் கொடுத்தனர். ஆனால் அதனை மகிழ்ச்சியுடன் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தொடர்ந்து கூறுகின்றார், ஒருமுறை நான் ஒரு தவறை செய்தேன். அப்போது அவர் என்னை அதட்டினார். சில நிமிடங்கள் கழிந்த பிறகு என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பித்தார். மிகவும் மென்மையான உள்ளத்தை உடையவராக அவர் இருந்தார். அவர் கூறுகின்றார், எப்போதாவது நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லது விடுமுறை நாட்களில் உடல்நலம் இல்லாமல் நான் படுத்திருந்தால் நான் எழுவதற்கு முன்பே எனது கட்டிலுக்கு அருகில் காலை உணவை கொண்டு வந்து வைப்பார். எப்போதாவது எனக்கு ஜலதோஷம் ஏற்பட்டால் என்னிடம் கேட்காமலேயே சுடு தண்ணீரில் தேன் கலந்து கொண்டு வருவார். என்னுடன் அவருக்கு ஏற்பட்ட சந்திப்புகளை பற்றி மிகவும் ஆர்வத்துடன் கூறி வந்தார். சுருக்கமாக கூறுவதென்றால், உயிருள்ள இதயம் படைத்த களப்பற்ற தூய உள்ளம் கொண்ட பணிவுள்ள நல்ல மனிதராகவும் மார்க்கத்தின் உண்மையான வீரராகவும் இறையச்சத்தை பேணுபவராகவும் உழைப்பவராகவும் அவர் இருந்தார். இந்த எல்லா சொற்களையும் மஸ்ஹருக்காக நாம் பயன்படுத்தலாம். இன்னொரு சிறப்பம்சம் அவரிடம் இருந்தது. அதாவது எதை அவர் தனக்காக விரும்பினாரோ அதைத்தான் அவர் தனது நண்பர்களுக்காகவும் விரும்பினார். உண்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் ஏதாவது பொருள்களை வாங்கி வரும்போது தனது நண்பர்களுக்காகவும் அவற்றை வாங்கி வருவார். எளிமையாக வாழ்வை கழித்து வந்தார். அவர் வீண் செலவுகளை செய்வதை ஒருபோதும் நான் கண்டதில்லை. இளமை பருவத்தில் இவ்வாறு சில இளைஞர்கள் வீண் செலவுகளை செய்கின்றனர். தூய்மையை மிக அதிகமாக கருத்தில் கொள்பவராக அவர் இருந்தார். தொழுகைகளையும் தஹஜ்ஜ தொழுகையையும் பேணி வந்தார். அவர் அறையில் தொழுகை விரிப்பு ஒன்றை வைத்திருந்தார். இவர் கூறுகின்றார், நான் பலமுறை இரவில் அவர் எழுந்து நஃபிலான தொழுகைகளை தொழுவதை பார்த்துள்ளேன். இடைவெளி விடாமல் ஒவ்வொரு வாரமும் நஃபிலான நோன்புகளையும் நோற்று வந்தார். சந்தா கொடுப்பதற்கான ஏற்பாட்டையும் சிறப்பாக செய்து வந்தார். ஒவ்வொரு விஷயத்திலும் அவரிடம் ஒரு ஒழுங்குமுறை இருந்து வந்தது. தனது நேரத்தை சரியான முறையில் பங்கிடுபவராக அவர் இருந்தார். ஜாமியாவில் நாள்தோறும் கல்வி கற்பதை தவிர முறையாக தொடர்ந்து திருக்குறானை ஓதுவது, பிறகு ஜமாத் நூல்களை சிறிது வாசிப்பது, பிறகு எத்தகைய சீதோஷண நிலை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வது, முறையாக செய்தித்தாள்களை படிப்பது, மதியம் சிறிது நேரம் ஓய்வெடுப்பது, அது சில நொடிப்பொழுதுகளாக இருந்தாலும் சரியே, ஆகிய இவையெல்லாம் அவரது அன்றாட வழக்கமாக இருந்து வந்தது. பிறகு தூங்குவதற்கு முன்னதாக முறையாக தொடர்ந்து டைரி எழுதுவது ஆகியவை இவரது சிறப்பு அம்சங்களாக இருந்தன. ஜும்மா பேரூரை முறையாக குறிப்பிடுத்து வந்தார். அத்துடன் அதிலுள்ள பாயிண்ட்ஸ்கள் பற்றி தமது நண்பர்களுடன் டிஸ்கஸ் செய்து வந்தார். இவர் கூறுகின்றார், அஹமதியா ஜமாத்திற்கும் அஹமதியா கிலாபத்திற்கும் உண்மையான முறையில் தன்னை அர்ப்பணிப்பவராக அவர் இருந்தார். ஒருபோதும் காலத்தின் கலீஃபா அல்லது ஜமாத் அமைப்பிற்கு எதிராக எந்த ஒரு விஷயம் பேசப்படுவதையும் அவர் சகித்துக் கொள்ள மாட்டார். கிலாபத்து தரப்பில் இருந்து கூறப்படுகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் லெப்பேக் என்று கூறி அதில் பங்கு பெறுவார். மற்றவர்களுக்கும் அதை பற்றி நினைவூட்டுவார். காலத்தின் கலீஃபாவின் சிப்பா என்று சுயமே தன்னை பற்றி அவர் கருதி வந்தார். நிச்சயமாக சிப்பாயாகவே அவர் இருந்தார். நான் கலாஃபத்திற்காக எனது உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று பலமுறை அவர் கூறி வந்தார். வெறுமனே இது அவரது சொற்களாக இருக்கவில்லை, மாறாக அவரது உணர்வுகள் இதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. அவர் கூறுவதை உண்மையில் செய்யக்கூடியவராக இருந்தார். அவருக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்த போது நீங்கள் இது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று எங்களுக்கு அவர் தைரியமூட்டினார் என்று அவரது நண்பர்கள் கூறுகின்றனர். இறைவனுக்கு முன்னால் குனியுங்கள் என்று கூறினார். இறைவன் மீது உள்ள நம்பிக்கை மிகவும் வலுவானதாக இருந்தது. தனக்கு ஏற்பட்ட நோயை, தனக்கு வந்த ஒரு சோதனையாக கருதி அதை ஏற்றுக்கொண்டார். அதை பற்றிய துக்கத்தை கவலையை ஒருபோதும் அவர் வெளிப்படுத்தி காட்டவில்லை. அவரது நண்பரான சாஜூல் என்ற ஒரு முரப்பி அவர்கள் எழுதுகின்றார்கள், மிகவும் உயர்வான ஒழுக்கத்தை உடைய பிரியத்திற்குரிய நண்பராக அவர் இருந்தார். பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்தார். எல்லாரையும் கருத்தில் கொள்பவராகவும் கிலாபத்தின் அந்தஸ்து பற்றிய உண்மையான அறிவை பெற்றவராகவும் அவர் இருந்தார். இறைவன் மீதுள்ள நம்பிக்கை மிகவும் வலுவாக இருந்தது. ஜமாத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்பவராக அவர் இருந்தார். அர்ப்பணிக்கும் மனப்பாங்கை உடையவராக இருந்தார். ஒருபோதும் எவருக்கும் துன்பம் கொடுத்ததில்லை, இழப்பை ஏற்படுத்தியதில்லை. எல்லா சமயத்திலும் புன் சிரிப்புடன் காணப்படுவார். ஒருவர் அவருக்கு எவ்வளவுதான் தொந்தரவு கொடுத்தாலும் ஒருபோதும் அவர் கோபப்பட மாட்டார், உணர்ச்சி வசப்பட மாட்டார். வீணான விஷயங்களை ஒருபோதும் பேசியதில்லை. வீணான விஷயங்களிலிருந்து எப்போதும் அவர் விலகியே இருந்தார். இன்று வரை தீய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியதையோ தீயவற்றை பேசியதையோ நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு பணியையும் மிகுந்த பொறுமையுடனும் தைரியத்துடனும் பொறுப்புணர்வுடனும் உழைப்புடனும் ஆர்வத்துடனும் அவர் செய்து வந்தார். ஒருபோதும் எந்த ஒரு பணியையும் அவர் சிறியதாக கருதியதில்லை. ஒவ்வொருவருக்கும் இவர் உதவி செய்து வந்தார். சோம்பலின் பெயரும் அடையாளமும் கூட இவரிடம் இருந்ததில்லை. ஜாமியாவின் மீது மிகுதியான அன்பு இருந்தது. எண்ணத்தின் ஆற்றல் இவரிடம் மிகவும் வலுவாக இருந்தது. துன்பம் இருந்தும் கூட அவர் தைரியத்தை இழக்கவில்லை. மிகவும் தைரியத்துடன் தனது நோயை இவர் சகித்துக் கொண்டார். இவர்கள் கூறுகின்றார்கள், ஒருபோதும் எவரையும் இவர் பரிகாசம் செய்ததில்லை. மக்களை அவ்வாறு செய்வதிலிருந்தும் இவர் தடுத்து வந்தார். ஒரு முரபியிடம் இருக்க வேண்டிய அந்த பண்புகள் எல்லாம் இவரிடம் இருந்தன. ஆரம்ப வகுப்பிலிருந்தே இவர் முழுமையான முரபியாக திகழ்ந்தார் என்று இவரது நண்பர்கள் இவரை பற்றி கூறுகின்றனர். தக்வாவின் நுட்பமான வழிகளை கடைபிடிப்பவராக இவர் இருந்தார். சிறு சிறு விஷயங்களையும் கருத்தில் கொள்பவராக இவர் இருந்தார். எனது ட்ரிம்மரில் இருந்து வரும் சப்தம் அதிகமாக இருக்கும், எனவே மக்கள் தூங்கும் சமயத்தில் நான் ட்ரிம் செய்வதில்லை என்று இவர் கூறி வந்தார். இவரிடம் எந்த ஒரு செயற்கையான விஷயமும் இருந்ததில்லை. அவரது உள்ளத்தில் என்ன இருந்ததோ அதுதான் வெளியிலும் இருந்தது. சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தன. திருக்குரானின் கட்டளைகளை பேணுபவராக அவர் இருந்தார். அவர் எடுத்த குறிப்புகள் நன்றாகவே இருந்தன. தர்ஜுமத்துல் குர்ஆன், அதாவது திருக்குர்ஆன் மொழியாக்க வகுப்புகளின் குறிப்புகளையும் அவர் எழுதி வந்தார். அதனால் அவரது திருக்குர்ஆன் மொழியாக்கம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஜாமியாவின் மாணவரான ஆஃபாக் என்பவர் இப்போது முரப்பியாகிவிட்டார். பாகிஸ்தானிலிருந்து இங்கு வந்து அவர் ஜாமியாவில் சேர்ந்தார். சிறிது காலம் வரை அவர் பாகிஸ்தானில் உள்ள ஜாமியாவில் படித்து வந்தார். அவரது பெற்றோர்கள் இங்கு வந்த பிறகு அவரும் இங்கேயே வந்துவிட்டார். அவர் கூறுகின்றார், மக்கள் என்னை சந்திக்க வந்தபோது மஸ்ஹரும் என்னை சந்திக்க வந்தார். 2 நிமிடங்கள் கழிந்ததும் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். திரும்பி வந்தபோது அவரது கையில் படுக்கையும் தலையணை போன்றவையும் இருந்தன. நீங்கள் இவற்றை கொண்டு வரவில்லை, எனவே இந்த பொருள்களின் தேவை உங்களுக்கு இருக்கும் என்று நினைத்து நான் இவற்றை கொண்டு வந்தேன் என்று மஸ்ஹர் என்னிடம் கூறினார். இவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது வகுப்பு 3 மாதங்களுக்கு முன்பு எங்களது சகோதரரை உடல்நலம் விசாரிப்பதற்காக ஸ்காட்லாந்து சென்ற போது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். வீட்டில் அவரை சந்திப்பதற்காக நாங்கள் சென்ற சமயத்தில் எங்களுக்கு முறைப்படி ஒரு நிறைவான விருந்திற்கான ஏற்பாட்டை அவர் செய்திருந்தார். மிகவும் வலியுறுத்தி கொஞ்சமாவது ஏதாவது சாப்பிடுங்கள் என்று அவர் எங்களிடம் கூறினார். என்னிலையிலும் மிகவும் நல்ல வக்ஃபின் ஆன்மாவை புரிந்து கொண்ட மனிதராக அவர் இருந்தார். இவர் மிக சிறிய வயதை உடையவராக இருந்ததால் அல்லாஹ் இவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. 26 வயதில் வஃபாத்தாகிவிட்டார். ஆனால் எங்கெல்லாம் தமது நண்பர்களுக்கு தர்பியத் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இவருக்கு கிடைத்ததோ அங்கெல்லாம் அவர் தர்பியத் வழங்கினார். தப்லீகிற்கான சந்தர்ப்பம் எங்கு அவருக்கு கிடைத்ததோ அங்கு அவர் தப்லீக் செய்தார். இன்னும் சொல்வதென்றால், தனது இறுதி நேரத்தின் போது கூட ஒவ்வொரு டாக்டரும் நர்ஸும் படிக்கும் விதத்தில் ஒரு வாசகத்தை எழுதி அதனை தனக்கு முன்னால் அவர் வைத்திருந்தார். இவர் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் மருத்துவமனையிலும் வீட்டிலும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இவருடன் பேசினேன். அவர் மிகவும் தைரியத்துடன் எனக்கு பதில் கூறி வந்தார். இன்னும் சொல்வதென்றால், ஒருமுறை இவரது தாயார் கூறினார், சிகிச்சைக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகளின் தாக்கத்தின் காரணமாக இவரது வாயில் புண்கள் இருந்தன. அதன் காரணத்தால் இவரால் பேச முடியாமல் இருந்தது. ஆனால் என்னுடன் பேசிய போது அவர் சரியாகவே பேசினார். நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றும் நான் அவரிடம் கூறினேன். மிகவும் களப்பற்ற தூய உள்ளத்துடன், வாய்ப்புண்கள் இப்போது எனக்கு துன்பத்தை தரவில்லை என்று என்னிடம் அவர் கூறினார். அல்லாஹ் அதற்கு பிறகு அருள் செய்தான். அந்த வாய்ப்புண்களும் அகன்று விட்டன. அவர் நலம் பெற்றார். மிகவும் விசுவாசம் மிக்கவராகவும் தனது வாழ்வின் நோக்கத்தை புரிந்த அகமதி இளைஞராகவும் அவர் இருந்தார். இந்த இளைஞர் மீது அல்லாஹ் எப்போதும் தனது கருணையை பொழிந்து கொண்டே இருப்பானாக. அவரது தகுதிகளை உயர்த்தி கொண்டே இருப்பானாக. எப்போதும் நாம் அவரை இறைவனின் திருப்தியில் திருப்தியடைந்து இருப்பவராக கண்டோம். அல்லாஹ் இவருக்கு தனது நேசத்திற்குரியவர்களின் பாதங்களின் கீழ் இடமளிப்பானாக. இவரை போன்ற வாழ்வை அர்ப்பணிக்கின்ற ஆயிரக்கணக்கான நபர்கள் உருவாக வேண்டும். அவர்கள் நுட்பமான முறையில் தங்களது குறிக்கோளை புரிபவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இவரது பெற்றோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் பொறுமையை மேற்கொள்வதிலும் தைரியத்துடன் செயல்படுவதிலும் இவர்களை முன்னேற வைப்பானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையியாதி அஃமாலினா مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ
ابھی نماز جمعہ کے بعد میں ان کا نماز جنازہ بھی پڑھاؤں گا. حاضر ہے. میں نیچے جاؤں گا. اب آپ یہیں صفحے درست رکھیں کر لیں.
عباد اللہ رحمکم اللہ ان اللہ یامر بالعدل واللسان وایتاء ذی القربا وینہا عن الفحشاء والمنکر والبغی يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ اذْكُرُوا اللَّهَ يَذْكُرْكُمْ وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ